நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பின் இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை தயாரித்து வழங்கும் நான் தமிழ் பிரபாகரன். முதலில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல். கடந்த 3 ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா மீது தீவிரமான ட்ரோன் தாக்குதல்களை உக்ரைன் நிகழ்த்தியிருக்கிறது. ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற பெயரில் ஆர்டிக், சைபீரியா உள்ளிட்ட ரஷ்ய பகுதிகளில் உள்ள இராணுவ விமான படைத்தளங்கள் மீது லாரிகளிலிருந்து ட்ரோன்களை ஏவி நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 40 ரஷ்ய விமானங்கள் சேதமடைந்ததாக உக்ரைன் கூறியுள்ளது. சுமார் 1.5 ஆண்டுகள் திட்டமிடப்பட்டு லாரிகள் மூலம் மரப்பட்டிகளுக்குள் இந்த ட்ரோன்கள் மறைக்கப்பட்டு ரஷ்யாவுக்குள் 1000 கிலோமீட்டர்கள் கொண்டு சென்று 117 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதே சமயம் 422 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர் தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா எதிர்கொண்ட மோசமான பின்னடைவினால் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்த எண்ணும் வான்வழி தாக்குதல்கள் சவால் நிறைந்ததாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த தாக்குதல்களுக்கு பிறகு துருக்கியில் ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்த பேச்சுவார்த்தை எந்த முக்கிய தீர்வும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்தது. ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடையிலான மிக முக்கியமான பாலமான கெர்ச் பாலம் மீது நீருக்கடியிலிருந்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புத்தினுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியதாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதிக்கான உடனடி வாய்ப்பு இல்லை என கூறியிருக்கிறார். உக்ரைனின் தாக்குதல்களுக்கு ரஷ்யா நிச்சயம் சரியான பதிலடியை கொடுக்கும் என புத்தின் தெரிவித்ததாக டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து இஸ்ரேல் காசா போர். அமெரிக்காவின் ஏற்பாட்டின் வாயிலாக இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என நம்பப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃபால் பகிரப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவில் முன்னதாக அமாஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் இடம்பெறவில்லை என அமாஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க பிரதிநிதி விட்காஃப் முன்மொழிந்த 60 நாள் சண்டை நிறுத்த திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. இந்த முன்மொழிவில் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் திருத்தங்களை அமாஸ் கோரியது. அமாஸின் பதில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என கூறியுள்ள அமெரிக்க பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் விரைவில் தொடங்கக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாக நாங்கள் முன்வைத்துள்ள முன்மொழிவை அமாஸ் ஏற்றாக வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமாஸின் பதில் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு பனைய கதிகளை மீட்பதற்கும் அமாஸை அழிப்பதற்குமான நடவடிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொள்ளும் என கூறியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவுடன் செயல்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் உதவி மையங்களில் கூடியிருந்த பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் இடையே உடனடியாக நிபந்தனையற்ற நிரந்தர போர் நிறுத்தத்தை கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்காவை தவிர மற்ற 14 நாடுகளும் ஆதரித்துள்ளன. இத்தீர்மானத்தை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ரத்து செய்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கும் விதமாக போர் நிறுத்த தீர்மானத்தை இவ்வாறு அமெரிக்கா ரத்து செய்வது இது 5வது முறையாகும். அக்டோபர் 7, 2023 அன்று தெற்கு இஸ்ரேல் மீதான அமாஸின் தாக்குதலின் போது பணயமாக எடுத்துச் செல்லப்பட்ட 2 அமெரிக்க இஸ்ரேலிய இணையர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. அதே சமயம் 56 பணய கைதிகள் இன்னும் அமாஸ் வசம் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அதில் 20 பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. காசாவின் நிலைமையை பொறுத்தமட்டில் காசா மீது கடந்த ஜூன் 5 அன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதில் மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பத்திரிகையாளர்கள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் அமாஸுக்கு எதிராக காசாவில் செயல்படும் குழுக்களுக்கு இஸ்ரேல் ஆயுதங்கள் வழங்குவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் ஹக்கா முழக்க விவகாரம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வைராங்கி ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்யும் விதமாக நியூசிலாந்து நாடாளுமன்றம் மசோதா ஒன்றை கொண்டு வந்த சமயத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மௌரி இன நாடாளுமன்ற உறுப்பினரான ஹானா பாரம்பரிய நடனத்துடன் கூடிய மௌரி இன மக்களின் பாடலை ஆவேசத்துடன் வெளிப்படுத்தியிருந்தார். அவருடன் மற்ற மௌரி இன நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஹக்கா நடனத்தை வெளிப்படுத்தியது உலகெங்கும் பலரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த விவகாரத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட பரிந்துரைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மௌரி கட்சியைச் சேர்ந்த 2 தலைவர்கள் 21 நாட்களுக்கும் இளம் உறுப்பினர் ஹானா 7 நாட்களுக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து மற்றும் மௌரி இன மக்களிடையே 1840ஆம் ஆண்டு போடப்பட்ட வைதாங்கி ஒப்பந்தம் நியூசிலாந்தில் மௌரி பழங்குடியின மக்களின் உரிமைகள் தொடர்பான மிக முக்கியமான ஒப்பந்தமாகும். இதில் மாற்றம் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஆண்டு நியூசிலாந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே 40,000க்கும் அதிகமான மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர். அடுத்து அமெரிக்காவுக்குள் நுழைய 12 நாட்டினருக்கு தடை. அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறி 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தடை விதித்திருக்கிறார். மியான்மர், ஆப்கானிஸ்தான், சாட், காங்கோ குடியரசு, எக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஹைதி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் மற்றும் ஏமன் ஆகிய 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல் புரூண்டி, கியூபா, லாவோஸ், சியாராலியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய 7 நாடுகளை சேர்ந்த மக்கள் அமெரிக்காவில் நுழைய விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. தென் சீன கடல் சர்ச்சையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலையிடும் சீனாவின் கருத்தும். தென் சீன கடல் விவகாரத்தில் தீர்வு காண வெளிப்புற சக்திகளை நம்பியிருப்பது குறித்து கற்பனை செய்ய வேண்டாம் என பிலிப்பைன்ஸில் உள்ள சீன தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. முன்னதாக பிலிப்பைன்ஸுக்கு வருகை தந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கலாஸ் இந்த சர்ச்சைக்குரிய கடற்பரப்பில் சீனாவின் செயல்பாடுகள் பற்றிய கரிசனத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கு பதில் கூறும் விதமாக சீன தூதரகத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென் சீன கடல் விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தொடர்பு கிடையாது என்றும், சீனா பிலிப்பைன்ஸுக்கு இடையிலான முரண்பாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியம் தலையிட உரிமை கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. தென் சீன கடல் விவகாரத்தில் பிலிப்பைன்ஸ் மட்டுமின்றி புரூனே, இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளின் பிரத்யேக பொருளாதார மண்டலங்களுக்குள்ளும் சீனா இறையாண்மை உரிமை இருப்பதாக கூறுகிறது. இதனால் பல உலக நாடுகள் தலையிடக்கூடிய புவிசார் அரசியல் விவகாரமாக இது இருந்து வருகிறது. நைஜீரியாவில் வெள்ள பாதிப்பு, 200 பேர் பலி. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் ஏற்பட்ட மோசமான வெள்ளப்பெருக்கில் 200 மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். திடீர் கனமழையின் காரணமாக அந்நாட்டின் மத்திய பகுதியில் இருக்கும் மோக்வா நகர் கடுமையான அழிவுகளை சந்தித்திருக்கிறது. இந்த வெள்ள பாதிப்பில் பலர் காணாமல் போனது மட்டுமின்றி உடல்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதால் அவர்களை மீட்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சாலைகள், விவசாய நிலங்கள், மக்களின் வாழ்வாதார தேவைகள் என அனைத்தும் நிர்மூலமாகியுள்ளது. முன்னதாக 2022 ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பெருக்கில் 600 அதிகமான மக்கள் உயிரிழந்தனர். 13 லட்சம் மக்கள் இடம்பெயரும் சூழலுக்கு ஆளானது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கிரிக்கெட் வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசல், 11 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் பெங்களூர் நகரில் நிகழ்ந்த IPL கிரிக்கெட் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தமிழர்கள் உள்பட 11 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கர்நாடக அரசாங்கமும் கிரிக்கெட் சங்கமும் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் மொத்தம் 35,000 பார்வையாளர்களுக்கான இடம் மட்டுமே உள்ள நிலையில் சுமார் 2 முதல் 3 லட்சம் வரையிலான ரசிகர்கள் அங்கு குவிந்ததன் காரணமாக இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இது SBS தமிழ் ஒலிபரப்பின் உலக செய்திகளின் பின்னணி. உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் பிரபாகரன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.